வணக்கம் நேயர்களே, இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. நமது பண்பலையில் வாரந்தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை என்ற சிறப்பு நிகழ்ச்சியை மகிழ்ச்சியாக கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்று திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புத்தனாம்பட்டி நேரு நினைவு கல்லூரி தமிழாய்வுத்துறையின் இணைப்பேராசிரியர் முனைவர் கி கீதா அவர்கள் சதுரங்க காய்கள் என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு தெளிவாக எடுத்து கூறுவதற்காக தற்போது நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. வாங்க நேர்களே, இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சியில் சதுரங்க காய்கள் என்ற தலைப்பில் பாவலர் வையவன் அவர்கள் எழுதிய புத்தகத்தை பார்ப்போம். இப்புத்தகத்தை ஜூலை 2015 திருவண்ணாமலை சுபம் பிரிண்டர்ஸ் வெளியிட்டுள்ளார்கள். பக்கங்கள் 160, விலை 125 ரூபாய். பாவலர் வையவன் அவர்கள் தமிழக எழுத்தாளர்களுள் ஒருவர். மேடைகளில் அரிமா வென உலங்கும் ஆற்றல் மிக்க பேச்சாளர். அவரது படைப்புகளில் நாடு, மொழி, மக்கள், தன்மானம், கல்வி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு நாவல்கள், சிறுகதைகள், கவிதை தொகுப்புகள், ஆங்கில நூல்கள், கட்டுரை நூல்கள் என 50-க்கும் மேற்பட்ட படைப்புகளை படைத்தவர். சென்னை அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் விளங்கியவர். தனது மகள் பெயரில் அமைந்த தாரணி பதிப்பகம் மூலம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பல நூல்களை வெளியிட்டு வருகிறார். படைப்பிலக்கியத்திற்காக பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். சதுரங்க காய்கள் எனும் தலைப்பில் அமைந்த இந்நூல் பாவலர் வையவன் அவர்களின் 4வது படைப்பாகும். ஏற்கனவே இவர் என் மனைவியின் கவிதை, ஞானத்திலிருந்து மனசு சுற்றிய மாவழி ஆகிய கவிதை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார். சதுரங்க காய்கள் எனும் கவிதை தொகுப்பில் இந்நூலிற்கு சிந்தனையாளன் மாத இதழ் பேரறிஞர் வே ஆணைமுத்து அவர்களும், திருவண்ணாமலை நம் தினமதி நாளேடு வழக்கறிஞர் ப நடராசன் அவர்களும் வாழ்த்துரை வழங்கியுள்ளார்கள். கவிதை எழுதவும் கதை புனையவும் முதலில் வேண்டப்படுவது மானுட விடுதலை பற்றிய அக்கறை. 2வதாக வேண்டப்படுவது கற்பனை வளம். 3வதாக வேண்டப்படுவது தட்டுப்படுவதை தடுமாறாமல் உரைப்பதும் எழுதுவதும். இம்மூன்று தன்மைகளையும் நிரம்பவே பெற்றுள்ளார் என் இனிய தோழர் வையவன் என்று வே ஆணைமுத்து அவர்கள் தமது வாழ்த்துறையில் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்நூலில் அக்னிக்கு கடவுள் இல்லை, முற்றங்கள், வாசிப்பு, சதுரங்க காய்கள், வகுப்பறை உண்டியல்கள், பச்சை தமிழன், எதிரெழுத்து, திருஷ்டி பொம்மைகள், மண்ணும் மொழியும், நடுக்கள், மின் கம்பங்கள், முத்தொழில், கோவில் யானை, முகமூடிகள், எழுத்தின் வழி, வளர்ச்சி, வீடுபேறு என்று 38 தலைப்புகளில் சமுதாயத்தில் நடக்கும் நிகழ்வுகளை தமது கவிதைகளில் படைத்துள்ளார் ஆசிரியர். அக்னிக்கு கடவுள் இல்லை எனும் தலைப்பில் பறவை விலங்குகளுள் கடவுள் விலங்கோ கடவுள் பறவையோ எதுவும் இல்லை. எந்த பறவையோ விலங்கோ எந்த கடவுளையும் வணங்குவதில்லை, எந்த மனிதரையும் வணங்குவதில்லை. ஆதியோடு எய்ந்தது அக்னிகளின் வாழ்க்கை. வீட்டு விலங்கென்றும் வீட்டு தோட்டம் என்றும் இயற்கை எதையும் உயர்தினைக்கென உருவாக்கவில்லை. அக்னியும் உயர்தினையும் சேர்ந்து வாழ்வது என்பது இயற்கைக்கு எதிரான ஆண்டான் அடிமை ஏற்பாடு. எந்த விலங்கோ பறவையோ இன்னொரு விலங்கினை இன்னொரு பறவையை வணங்குவதும் இல்லை, வாழ்த்துவதும் இல்லை. பக்கத்தில் உள்ள பெரிய மரங்களின் பொற்பாத கமலங்களை போற்றி வணங்குவதும் இல்லை என்பதை வெளிப்படுத்தும் வகையில் கவிதைகளை படைத்துள்ளார். மேலும் அமாவாசை, கிறிஸ்திகை, பிரதோஷம், பிறந்தநாள், கும்பாபிஷேகம் என எந்த சடங்குகளும் அறவே இல்லை. ஆனால் நாள்கள், கோள்கள் குறித்தும் பருவநிலை மாற்றங்கள் குறித்தும் அக்னிகள் அறிந்து வைத்துள்ள அளவிற்கு உயர்தினைகள் அறிந்து வைத்து கொள்ளோமா என்பது ஐயமே. ஆயினும் அக்னிகளுக்கு கடவுள் இல்லை. அடுத்து முற்றங்கள் எனும் கவிதையில் முற்றம் என்பது பாரம்பரிய வீடுகளின் நடுவில் இருக்கும் திறந்த வெளியாகும். வீட்டின் நடுப்பகுதிக்கு மேலே மேற்கூரை இல்லாமல் சூரிய ஒளி மற்றும் மழை நேரடியாக உள்ளே விழும் வகையில் இது சதுரமாகவோ அல்லது செவ்வகமாகவோ அமைக்கப்படுகிறது. இதற்கு நடுமுற்றம் அல்லது தொட்டி முற்றம் என்றும் பெயர். இது வீட்டின் மையத்தில் இருப்பதால் நல்ல காற்றை உள்ளே இழுத்து வெளியேற்ற உதவுகிறது. பகல் முழுவதும் வீட்டிற்குள் இயற்கையான வெளிச்சத்தை தருகிறது. கடுமையான கோடையில் வீட்டை குளிர்ச்சியாகவும் மழையில் இதமாகவும் வைத்திருக்க உதவுகிறது. குடும்பத்தினர் அனைவரும் கூடி பேசுவதற்கும் குழந்தைகளுடன் விளையாடுவதற்கும் இது ஒரு சிறந்த இடமாக பயன்படுகிறது. இத்தகைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் வகையில் இக்கவிதை அமைத்துள்ளார் ஆசிரியர். வீட்டுக்கு எழுதிய முன்னுரையாய் விளங்குகின்றன கோலங்கள். கோலமிடுவது பெண்களுக்கு அளிக்கப்பட்ட தண்டனை அல்ல, இல்லறத்தின் மாண்பை எடுத்துச் சொல்ல கோலோச்சும் இல்லாளுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அகத்தின் அழகு முகத்தில் தெரிவது போல அகத்தின் அழகு முற்றத்திலும் தெரியும். அடுத்து வாசிப்பு எனும் கவிதையில் வாசிப்பு என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அறிவை வளர்ப்பது, சிந்தனை திறனை மேம்படுத்துவது, மொழி திறனை வளர்ப்பது, மன அழுத்தத்தை குறைப்பது மற்றும் சமூக முன்னேற்றத்துக்கு உதவுவது. போன்ற வாசிப்பின் முக்கியத்துவத்தை நாம் கூறிக்கொண்டே செல்லலாம். வாசிப்பு பழக்கத்தை இளம் வயதிலிருந்தே ஊக்குவிப்பதன் மூலம் ஒரு அறிவார்ந்த மற்றும் முன்னேறிய சமூகத்தை உருவாக்க முடியும். வாசிப்பு என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி வாய்ந்தது. ஏடு தொட்டு படுக்கையிலே சித்தர்களைப் போல நாமும் கூடுவிட்டு கூடு பாயலாம், நாடு விட்டு நாடு பாயலாம். திரு எரிய எரிய அறியாமை மெழுகு உருகி அறிவொளி ஆழ நிறையும். ஆறாவது அறிவு எனும் அடிப்படை தகுதியை வாசிப்பு தானே வழங்குகிறது மனிதருக்கு. கடவு சீற்றின்றி காசு செலவின்றி உலகெல்லாம் சுற்றி வர வாய்ப்பளிக்கிறது வாசிப்பு. வாழ்வதன் அடையாளம் சுவாசிப்பதல்ல, வாசிப்பது. அடுத்த கவிதையாக சதுரங்க காய்கள் எனும் தலைப்பில் விருப்பப்பட்ட சதுரத்திற்குள் தானாக நகர்ந்து கொள்வதிலே சதுரங்க ஆட்டக்காய்கள். அடுத்த நகர்வு குறித்து பக்கத்து காய்களோடும் அவை பகிர்ந்து கொள்வதில்லை. எத்தனை முறை வெட்டி வெளியில் வீசினாலும் சலிப்பின்றி மீண்டும் களம்புகும் களத்தில் தன் பலம் காட்டும் வாய்ப்பின்றி அடுக்கிய கட்டத்திலேயே ஆயுள் முடிவதுண்டு சில காய்களுக்கு. ஆடுபவர்கள் குறித்தும் அடிக்கடி அவர்கள் மாறுவது குறித்தும் காய்கள் கொன்றும் கவலை இல்லை. கருப்பு வெள்ளை எனும் நிற பேதம் இருந்தாலும் அதிகார சமத்துவத்தில் அங்கொன்றும் குறைவில்லை என்ற வகையில் இந்த ஆட்டம் செல்லும். அந்த வகையில் சதுரங்க காய்கள் எனும் தலைப்பில் அமைந்த கவிதையில் முப்படைகளின் வேலையும் எப்படியாவது அரசனை காப்பாற்றுவதே, எடுப்பார் கைப்பிள்ளையாகவே இருந்து பழகியவை சதுரங்க காய்கள். மக்களை காப்பாற்றுவது குறித்த அக்கறையோ கவலையோ அரசனை காப்பாற்றும் இந்த ஆட்டத்தில் அறவே இல்லை. வழக்கம் போல காய்கள் அடுத்தடுத்த ஆட்டத்திற்கு மட்டும் அணிவகுத்து நிறுத்தப்படுகின்றன, வாக்குச்சாவடியில் வாக்காளர்களைப் போல. அடுத்த கவிதையாக வகுப்பறை உண்டியல்கள் எனும் தலைப்பில் ஆசிரியர் கற்பிக்கும் முறையில் கல்வி கரும்பாக இருந்தால் வகுப்பறை கூட இனிப்பறையாக மாறும், அதற்கு ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும்? நூலுக்கு முன்னுரை போல வகுப்பு தொடங்கும் போதே நாட்டு நிகழ்வுகளை உலக நடப்புகளுடன் இணைத்து பாடத்தை பயிற்றுவிக்க முயல வேண்டும். போகும் பாடப்பகுதி குறித்த தயாரிப்பும் வேண்டும். விதைக்கப் போகும் செய்தி பற்றிய தொடர்பும் அதற்கான முன்னேற்பாடும் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். மாணவர்களின் உள்ளத்தை உணர்ந்து அதை பக்குவப்படுத்திவிட்டால் எந்த நேரத்தில் எந்த படத்தை நடத்தினாலும் உள்வாங்கிக் கொள்வார்கள். அதனை அறிந்து கற்பிக்க வேண்டும். ஆசிரியர் பணியை ஊதியம் தரும் ஒரு தொழிலாக மட்டும் கருதிவிடக்கூடாது. அது ஒரு சமூக பணி. எதிர்கால சந்ததியினரை சிறந்த முறையில் உருவாக்கி உயர்ந்த சமூகத்தை கட்டமைக்க செய்யும் உன்னதமான சேவை. அது ஒரு லட்சிய தொண்டு என்று கூறியுள்ளார் முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். அந்த வகையில் வகுப்பறை உண்டியல் என்ற இக்கவிதையும் மாணவர்கள் எவ்வளவு போட்டாலும் நிரப்பிக்கொள்ளும் அகன்ற வயிறு அவர்களுடையது. அறிவு நாணயங்களை அளவின்றி நிரப்பிக்கொள்ளவே செவி ஓட்டைகள் இரண்டோடு செய்யப்பட்டவர்கள் இவர்கள். காதுகளால் உள்வாங்கி கைவழியை வெளியேற்றும் அபூர்வ உண்டியல்களாய் அவர்கள் விளங்குகிறார்கள். எதிர்கால சேமிப்புக்கு ஏற்ற மிக சிறந்த உண்டியல்கள். இவர்களை தவிர பிரிது எவையும் இல்லை. வருங்கால தேவைக்கு வாய்ப்பாக சேமிக்கும் பாதுகாப்பாக பெட்டகங்களாய் பள்ளி அறைகள் விளங்குகின்றன என்று தம் கவிதையை முடிக்கின்றார் ஆசிரியர். பச்சை தமிழன் எனும் தலைப்பில் அமைந்த கவிதையில் கல்வி நல்கா கசடற்கு தூக்குமரம் என்று பாடினான் பாட்டு நெருப்பு பாவேந்தன். ஒருமைக்கன் தாம் கற்ற கல்வி எனும் வள்ளுவனின் கூற்றுக்கிணங்க என்னும் எழுத்தும் அறியா ஏழை மக்களுக்கு அதை உண்ணும் உணவோடு சேர்த்து கொடுத்ததால் தான் கண்ணன தகும் கல்வியை பெற்ற ஏழைகள் காலண்டரில் தொங்கும் சரஸ்வதியை விட காமராசரையே பெரிதாக வணங்கினர். கோட்டையில் இருந்து ஆண்டாலும் குடிசைகளின் மீதே அவரின் கவனம் இருந்ததால் ஏழை பங்காளர் என்றே அவரை அழைத்தனர். கல்வியைப் போலவே அணைகள் போட்டு முடக்கப்பட்டிருந்த வேளாண்மையை அணைகள் கட்டி காத்ததுடன் தொய்ந்து படுத்திருந்த தொழில்துறையை பேட்டைகள் உருவாக்கி பெருக்கிய பெருமை கர்ப்ப காந்தி காமராசருக்கு உண்டு. இந்திய பிரதமர்களையே தீர்மானிக்கும் திறன் தன் வசம் இருந்ததால் தான் அவர் இந்தியாவின் பெருந்தலைவர் என்றும் தமிழகத்தின் அருந்தலைவர் என்றும் அழைக்கப்படுகின்றார். அடுத்து எதிரெழுத்து என்ற கவிதையில் புத்தகங்கள் கைத்துப்பாக்கிகளை விட வலிமையான ஆயுதம் என்கிறார் லெனின். அந்த ஆயுதத்தை தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலம் மட்டுமே நம்மை நாமே வலிமையாக்கிக் கொள்ள முடியும். அப்படி வலிமைப்படுத்திக் கொள்கிறோமா என்றால் அதற்கான பதில் அத்தனை வலிமையாய் இல்லை நம்ம என்பதே நிஜம். தனி மனிதனை ஒட்டுமொத்த சமூகத்தை அப்படியே மாற்றி அமைக்கும் சக்தி புத்தகங்களுக்கு உண்டு. இந்த உண்மையை உணர்ந்து இருந்ததால் காந்தியடிகள் 1 கோடி ரூபாய் கிடைத்தால் ஒரு நூலகம் கட்டுவேன் என்றார். வாஷிங்டனின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்த லிங்கன் அமெரிக்காவின் அதிபரானார். ரூசோவின் நூல்கள் பிரெஞ்சு புரட்சிக்கு வழிவகுத்தது. வாசிப்பு எனும் இக்கவிதையில் படைப்பாளியும் படைப்பாளனும் ஒரே கோட்டில் சந்திக்க படைப்பு எப்போதும் ஒரு பாலமாய் அமைய வேண்டும் என்று கூறுகின்றார். மண்ணும் மொழியும் எனும் கவிதையில் மண்ணும் மொழியும் மனிதனின் இரு கண்கள் போன்றது. நாம் வாழும் பூமி நமக்கு உணவையும் இருப்பிடத்தையும் தருகிறது. நம் தாய்மொழி நமது உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது. இரண்டையும் பேணி காப்பது நமது தலையாய கடமையாகும். இது இனமானத்தின் அடிமுழக்கம் என்று இக்கவிதை உணர்த்துகிறது. மேலும் இன்று செல்லரித்த ஓலையாகிவிட்டது சோழ பாண்டியம்மன். சேரர்கள் பரவாயில்லை, கேரளர்கள் ஆகிய முல்லை பெரியாற்றையும் முடக்குகிறார்கள். சீலத்துக்கு எதிராய் தூது போகிறார்கள். உன் நாடு தமிழ்நாடா ஆங்கிலமா இந்தியாவா? இதற்கான விடையில்தான் அடங்கியிருக்கிறது மானமும் அறிவும். அடுத்து நடுக்கல் என்னும் கவிதையில், கால்நடைகள் வரட்டு புல்லை மேய்ந்து விட்டு கண்ணு கெட்டிய தூரம் வரை தொலைநோக்கி பார்க்கின்றன. முன்பெல்லாம் அசைந்து அசைந்து கரையொதுங்கிய அலைகள் மிகுந்த ஏரிகள் இருந்த இடங்களில் இப்போது காணல் நீரை கூட காண முடியவில்லை. ஏரி குளம் குட்டைகளை நிரப்பிய நீர் வரத்து உடைகள் எல்லாம் காய்ந்து கைரேகைகள் போலாயின என்றும், மாண்டவர்களுக்கு நடுக்கல் வைப்பது என்பது நமது பழக்கங்களுள் ஒன்று. மாண்டு போன ஏராளமான வயல்களில் அடையாளமாய் இன்று மனைப்பிரிவுகள் என்னும் பெயரில் நடுக்கற்கள். அடுத்து முத்தொழில் என்னும் கவிதையில், நாலு சுவற்றுக்குள் அடைப்பட்டு கிணற்று தவளைகளாய் இருட்டில் கிடக்கும் பெருந்தெய்வங்களை விட நட்ட நடுக்கு வெளியில் நிற்கும் நாட்டார் தெய்வங்கள் எவ்வளவோ தேவலாம். என்ன செய்ய, கருவறைகளுக்குள்ளும் கருவி கொண்டிருந்தான் இருக்கின்றது கடவுள்களின் கல் நெஞ்சம். சாமிகள் எதுவும் கை நீட்டி நின்றதாய் சரித்திரம் இல்லை என்றாலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பகவான்களுக்கு படைத்தல். கடவுளின் பெயரால் சேர்த்து வைத்துள்ள காசு பண நகை நட்டுகளுக்காக தான் இரும்பு கதவுகள் பூட்டுகள் என கச்சிதமாய் நடக்கிறது காத்தல். சொல்லவே தேவையில்லை, மதங்களின் பெயரால் நாடங்களும் நடக்கிறது அமோகமாய் அழித்தல். ஆக ஒப்புக்கொள்ளலாம், படைத்தல் காத்தல் அழித்தல் எனும் முத்தொழிலும் சாட்சாத் சாமிகளின் சோழி என்று. அடுத்ததாக கோவில் யானை என்னும் கவிதையில், யானைக்கும் தமிழர்களுக்கும் பொருத்தங்கள் பல உண்டு. சொல்லிக்கொள்ளக்கூடிய வரலாற்று பெருமிதங்கள் இருவருக்கும் ஏராளம். ஆதி உலகுக்கு பாதை வகுத்ததில் இவர்களின் கால்கள் முன்னோடிகள். இருவருமே அடுத்தவர்களை ஆசீர்வதிப்பதில் அலாதி சுகம் காண்பவர்கள். தங்க காலம் முதல் இந்த காலம் வரை அடுத்தவர்கள் உயரவே அயராது உழைப்பவர்கள். போர்க்களமாயினும் நெற்களமாயினும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல. இருவருக்கும் கரும்பும் வாழையும் பிடிப்பது போலவே மதமும் பிடிக்கும், கோவிலும் பிடிக்கும். ஆண்டவர்கள் பவனி வரும் தேருக்கும் தேர்தலுக்கும் முன்வரிசையில் இவர்களை கம்பீரமாய் நடப்பார்கள். மீண்டும் காலுக்கு விளங்கிட்டு கம்பத்தில் கட்டப்பட்டு அடுத்த தேர்தல் வரை அடங்கியும் கிடப்பார்கள். இருவருமே நெற்றியில் நாமம் சாத்தி கொண்டு இந்திய சர்க்கஸ் கூடாரத்தில் இன்பமாய் இருப்பார்கள் என்றும் இருவருக்கும் உள்ள ஒற்றுமையை குறிப்பிடுகின்றார். முகமூடிகள், சுற்றிலும் முகமூடிகள், பார்த்து பார்த்து முகம் சுளிக்கிறது. அரசியல் முகமூடி, ஆன்மீக முகமூடி, இலக்கிய முகமூடி, இசங்களின் முகமூடி, இன்னும் எத்தனையோ முகமூடிகள். வீதிகளில், கடைகளில் என்று அனைத்து இடங்களிலும் எங்கு நோக்கினாலும் முகமூடிகள். ஒருவர் முகத்தை ஒருவர் அடையாளம் காண முடியாததால் முட்டி மோதிக்கொண்டு முனகி போகிறார்கள். பார்வையற்றவர்களிடம் மட்டுமே வலிசென்று முகத்தை காண முடிகிறது. அடுத்தது காட்டும் பளிங்கு போல அனைவரின் முகமும் இருந்தது அந்த காலத்தில். இன்று நடிப்பது காட்டும் முகங்களே நாலாபக்கமும் தெரிகின்றன. வேலைக்கு சேரும்போது இருந்த முகம் வேலையில் சேர்ந்த பின் இல்லை. கடன் கேட்கும் பொழுது இருந்த முகம் திருப்பி கொடுக்கும் போது இல்லை. பெண் பார்க்கும் பொழுது இருந்த முகங்கள் திருமணத்திற்கு பின் இருதரப்பிலும் இல்லை. முகமூடிகளை கலற்றி கலற்றி மாட்டியே தொன்மை முகங்கள் தொலைந்து போயிருக்கின்றன. அடுத்த கவிதையாக எழுத்தின் வழி என்னும் கவிதையில், எழுத்து என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது சிந்தனையின் வெளிப்பாடு. நீங்கள் எழுதும் விதம் மற்றும் எழுத்துக்கள் மனித வாழ்வில் ஏற்படுத்தும் உணர்வுபூர்வமான ஒருவரின் மனநிலையை மாற்றும் சக்தி கொண்டது. மௌனமான உணர்வுகளுக்கு வார்த்தை வடிவம் கொடுப்பதே எழுத்து. கோபம், அன்பு, துக்கம் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றை வெளிப்படுத்தும் சிறந்த கருவியாகும். எழுத்தில் வழி என்னும் கவிதையில், மொழிவது முற்போக்காய் இருந்தால் போதும், மொழி எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லை. பெருமைக்காக ஆங்கிலம் கலந்து பேசும் தமிழ் இலக்கிய முற்போக்குகள் சில மொழி குளித்து இங்கெல்லாம் வழியெல்லாம் மொழிகின்றன. மொழியின் வளர்ச்சியினை குறித்து எழுத்து புலம்புவதாக குறிப்பிடுகின்றார் ஆசிரியர். வீடு பேறு. வீடு என்பது வெறும் செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல, அது அன்பு, பாதுகாப்பு மற்றும் நிம்மதி நிறைந்த ஒரு அழகான உணர்வு. நம் மனதிற்கு பிடித்தவர்களுடன் நேரத்தை செலவிடும் பொழுது அந்த இடம் நமக்கு முழுமையான பாதுகாப்பை தருகிறது. இருந்தோம்பி இல்வாழ்வில் துவங்குகிறது வீட்டின் பெருமை. வீட்டை வைத்தே விளங்கி கொள்ள முடிகிறது ஒருவரது உழைப்பின் உயரத்தை. கூடி வாழும் குடும்பங்களின் முகவரியாய் வீடுகளே விளங்குகின்றன. கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார் என்பவை பயமுறுத்த ஏற்பட்ட பழமொழிகள் அல்ல, பயனுள்ள வாழ்க்கையை வாழச் சொல்லும் கட்டளை. உணர்ச்சிகளின் ஊற்றும் தலைமுறைகளின் ஆற்றும் வீடுகளிலின்றி வேறெங்கும் செழித்து செழிக்க முடியும். வீடு பெற அடைவது என்பது வேறொன்றும் இல்லை, நல்ல வீடு அமைவதுதான் என்று இக்காலத்தில் உணர்த்தும் விதமாக இக்கவிதை அமைந்துள்ளது. நிறைவாக, பாவலர் வையவன் அவர்கள் தமிழ் கவிதை உலகிற்கு புதியவர் அல்லர். சிந்தனையாளன் என்ற மாத இதழில் தொடர்ந்து எழுதி வரும் பாடல்களின் வழி பலரின் நெஞ்சத்தில் இடம் பிடித்தவர். இவர் பாவலர் மட்டுமன்றி சிறந்த படைப்பிலக்கியவாதி, தன்மான பகுத்தறிவு கொண்டவர். சாயா தமிழுணர்வும் இயற்கையை நுணித்து பாடும் அழகுணர்வும் இவரின் எழுத்துக்களுக்கு உண்டு. மெல்லிய எழல் சுவையும் அதில் கலந்திருக்கும். இந்நூலின் முடிவாக சமுதாயத்திற்கு தேவையான கருத்து புதைகளை பதிவு செய்துள்ளார். அனைவருக்கும் பயனுள்ள நூலாக அமையும் என்பதில் எவ்வித மாறுபாடும் இல்லை. ஒரு நூலகம் திறக்கப்படும் பொழுது ஊரில் ஒரு சிறைச்சாலை மூடப்படும் என்று விவேகானந்தரின் கூற்றிற்கு நாங்கள் வாசிப்பை நேசிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை சதுரங்க காய்கள் என்ற புத்தகத்தின் மதிப்புரையை நமக்கு தெளிவாகவும் பொறுமையாகவும் எடுத்து கூறிய முனைவர் கி கீதா அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களையும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.